ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சி தம்பலம். ஆனை முகத்தான் பொருவிடையான் சேயழகான் மானமணி வண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ள குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உடன் நம பார்வதீபதையே அகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் என்ன அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருமொழியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சித்தாந்த அட்டவன் தந்தருடைய ஒற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருமொழியை அடியேன் போற்றி வணங்கி சைவ மக்களுக்கு பல சைவ செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற அரிய திருத்தொண்டை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அவ் அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த அருமையான சிந்தனை நிகழ்வினை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற சைவ பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் தொகுத்தருடைய அந்த அருமையான நூலினை மூன்றாவது நாளாக சிந்திக்கின்ற ஒரு பேச்சினை பெற்றிருக்கின்றோம். இன்று மூன்றாவது அதிகாரமாகிய உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்தின் கீழ் சில தேவார திருப்பாடல்களை நாம் இன்று சிந்தனை செய்ய இருக்கிறோம். மனிதர்களாகிய நமக்கு இந்த உடல் உறுப்புக்களை எல்லாம் ஏன் மற்ற உருவளை காட்டில் நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கின்றார் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு அந்த மாலையிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். தலையே நீ வணங்காய். இந்த உடல் உறுப்புகளை வைத்து நாம் உலகியல் போகத்திலே செல்லாது மடைமாற்றம் செய்து சிவத்தின் பால் அந்த அங்கங்களையெல்லாம் பதிய வைத்தல் வேண்டும். மாதவ சிவஞான சுவாமிகள் குலசை 10 அந்தாது என்கின்ற ஒரு அருமையான நூல் செய்திருக்கின்றார். அதே நமக்கு மானிட பிறவி தந்ததை அழகாக சொல்லி காட்டுகிறார். துதிப்பதற்கு வாயமைத்தாய், சூழ்வதற்கு தாழ் அமைத்தாய், மதிப்பதற்கு மனம் அமைத்தாய், வணங்குவதற்கு தலை அமைத்தாய், கதிப்பதற்கு நூல் அமைத்தாய். நம்முடைய வாய் இருப்பது பெருமானை துதிப்பதற்கு, அந்த நூல்களை எல்லாம் பெருமான் ஏ தந்திருக்கிறார், கதிப்பதற்கு நூல் அமைத்தாய் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே தான் நாம் வாயார நம்பனையை பாடப்பெற்றோம் என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிட்டு காட்டுவார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த ஞானாசிரியன்மார்கள் எந்த நிலையிலே இருந்து பாடினார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் மீது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 10 அந்தாதி என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். எல்லாம் அந்த குரு பூஜையிலே பாடுவதற்கு உரிய அருமையான தோத்திர நூல். இதே மாதிரி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் பிள்ளை தமிழ் ஒன்று இருக்கிறது. திருவாவூர்த்தரை ஆதிகத்து வாசராமணி தேசிகர் குருமகா சன்னிதானம் செய்ததற்கு கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமி நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மதுரை ஞான சம்பந்தர் 10 ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ஞான சம்பந்தா பிரம்ம விஷ்ணுக்களாலும் வேதங்களாலும் அறிய முடியாத அவன் அவள் அது என்று எதனாலும் சுட்ட முடியாத ஒரு சுந்தர புருஷனை உள்ளே சுற்றுக்கு விரைந்தனாலே சுட்டி காட்டி விட்டாயே, நீ எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாய் என்பதை எனக்கு உணர்த்து அப்படின்னா சுட்டுவதற்கு காரணம் உன்னுடைய நிலை, மேலான நிலை கொண்டிருக்கிறது, அந்த நிலையை எனக்கு உணர்த்து. எனவே ஞானாசிரியன்மாருடைய அந்த திருப்பாளர்களை சிந்தனை செய்கின்ற பொழுது எந்த நிலையில் இந்த நூல் வெளிப்பட்டது என்று அந்த ஞானாசிரியர் பற்றி சரீரத்தையும் தெரிந்து கொள்வதன் வேண்டும். அழகாக மீனாட்சிந்தரம் பிள்ளை அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள். ஐயே அயனால் நெடுமாலால் அளந்து காணா பரம்பொருளை துய்ய ஒருகை விரலாலே சுட்டி காட்டும் சம்பந்தா வையம் மதிக்கும் தெங்கூடல் மணியே வயங்கு பொத்தாட கைய உன்னை எனக்கு அறிய காட்டில் அதுவே போதுமாய். நீ எந்த ஞான நிலையிலே இருக்கின்றாய் என்பதை எனக்கு உணர்த்தினால் எனக்கு அதுவே போதும் அப்படின்றார். ஞான சம்பந்தரது நிலை என்ன? ஞான சம்பந்தரது வடிவத்தில் ரெண்டு வடிவம் சொல்வார்கள். இந்த ரெண்டு வடிவம் தான் திருக்கோயில்களிலே மூர்த்தியாக அமைந்திருக்கும். தன்னுடைய இரண்டு கைகளிலும் பொத்தாள வைத்திருப்பதை போன்று ஒரு படிமம் இருக்கும். இன்னொரு படிமம் எப்படி இருக்கும் என சொன்னால், ஒரு கையிலே பொற்கிண்ணத்தை ஏந்தி இன்னொரு கையில் இப்படி நடனம் செய்வதை போல ஒரு படிமம் இருக்கும். அதனுடைய பொருள் என்ன? ஞானமயமாகி ஆனந்த நிலையிலே இருக்கின்றார் என்பதைத்தான் பொற்கிண்ணத்தையும் அந்த நடன நிலையை காட்டியார். ஆக உயிர்கள் எல்லாம் ஞானம் மீதிருக்கின்ற பொழுது ஆனந்த நிலையை பரவச நிலையினை அடையும் என்பதைத்தான் அந்த நடன திருக்கோலத்தில் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் நமக்கு உணர்த்துவார். அதே நம்முடைய திருச்செந்தூர் மீனாட்சி சுந்தரமணி அவர்கள் கூறுவார்கள், மதுரையிலே கூண் பாண்டியனது கூண் நிமிரவில்லை. அது எதை நிமிர்த்தினார்? உயிரிலே இருக்கின்ற ஒரு கூணினை, ஒரு இரும்பு கம்பி இருக்கிறது, அதிலே கோணல் இருந்தால் அதை அணலிலே அந்த பொற்கொள்ளன் விட்டு படுக்க காய்ச்சி நிமிர்த்தி விடுவார். இதே போல கூண்பாண்டியனது அறிவிலே கூணல் இருந்தது, அதை வெப்பு நோயாகிய அழகிலே இட்டு அவனை நிமித்தி விட்டாய் அப்படிப்பான். யான் எனது என்னும் கோன் கோன்னா அந்த கோணல், யான் எனது என்னும் கோன் ஞான அழல் கொண்டு நிமிர்க்க வல்லான். அருமையான ஒரு செய்தி. நம்முடைய திருமுறை ஞான திருப்பாடல்கள் எல்லாம் நம் உயிரிலே இருக்கின்ற கோணலை நிமிர்த்த வல்லது. ஆகையினாலே தான் நம்முடைய ஞானாசிரியன்மார்களே நமக்கு முக்தி பேரை கொடுக்கின்ற ஒரு வல்லமை தகுதி அதிகாரம் உடையவர்கள். இதைத்தான் பூங்குருத்தி நம்பி காட நம்பி ஒன்பதாம் திருமுறை அழகாக அந்த திருவிசப்பாவில் சொல்லி காட்டுவார். எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாடும் சம்பந்தன்னார். எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு நம்முடைய பிறவி பந்தத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது ஞான சம்பந்த பெருமானும் அவனது திருவாக்குகிறார். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால், மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்திலே திருமேற்றழி படலத்திலே ஒரு செய்தி சொல்றார். திருமால் ஒரு சமயம் தவம் பண்றார். அப்போ தவத்திற்கு இறங்கி நம்முடைய பெருமான் வருகிறார். என்ன வேண்டும், உனக்கு என்ன குறை இருக்கிறதுனார். அதுக்கு திருமால் கூறினார், நான் காத்தல் தொழிலை செய்து செய்து சலித்து விட்டேன், எனக்கு மேலான ஒரு முத்தி பதத்தை கொடுனார். அப்பொழுது சிவபெருமானவர், உனக்கு முக்தி வேண்டும் என சொன்னார், கொஞ்சம் பொறு. இந்த கலியுகத்திலே 28வது மன்மந்திரத்திலே சீரோழி என்கின்ற பகுதியிலே ஞான சம்பந்தன் என்ற பெயரோடு திரு ஞான குழந்தை ஒன்று அங்கே உதிக்கும். அவருடைய ஞான பன்வல்களை நீ ஓதினால் உனக்கு முக்தி பேறு கிடைக்கும், அதுவரை காத்திருந்தார். அதற்கு பின்பு நம்முடைய திருமால் பார்க்கடலிலே சென்று ஓய்வெடுத்து ஞான சம்பந்தர் பெருமான் திருவதாரம் செய்ய பின்பு அப்பெருமாளது ஞானப்பன்வர்களையும் மோதி ஷாரூப நிலையினை பெற்றார் என்று காஞ்சிபுரத்தில் சொல்லி காட்டப்பட்டது. ஆக திருமுறைகள் எல்லாம் நம்மை மேலான ஒரு முக்தி பேற்றுக்கு செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது என்று அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டு விட்டது. நம்முடைய திருமுறைகள் வந்ததனுடைய ஒரு நோக்கம் எல்லாம் என்னவென்றால், இந்த உயிர்களை எல்லாம் மேலான ஒரு கதிக்கு நம்மை செலுத்துவதற்காகத்தான் திருமுறைகள் நமக்கு வந்திருக்கின்றது. ஏன் இந்த உயிர்களானது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டை ஆகிய உடம்பினை பொற்றி வருகிறது. அதில் பெருவிற்கு அறிய ஒரு மானுட சட்டையையும் பெறுகிறது. அந்த மானுட சட்டையை பெற்றிருக்கின்ற அந்த உயிரானது தன்னை யார் என்றும் அறியவில்லை. இந்த உயிர் தங்குதலுக்கு இடமாக ஆதாரமாக ஒரு கூடு இருக்கிற உடம்பு, அது என்ன என்று இன்னும் அறியவில்லை. அதை நித்தியம் என்று இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, உயிராகிய ஒன்றுக்கு இந்த கூட்டினை தந்த ஒருவன் இருக்கிறார் என்று அந்த பரியையும் அறிய மறக்கிறது. எனவே அந்த உயிர் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய கொற்றவர்கள் உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் இன்று 2வது அதிகாரம், 2வது அதிகாரமாகிய உயிர் அவை நிலையிலே அதை நன்றாக குறிப்பிட்டு காட்டுகிறார். உயிர் அவை நிலை இந்த உயிர் என்பது உண்டு என்பது நம்முடைய சாஸ்திர நூல்களிலே முதலில் பிரமாணம் சொல்லப்பட்டு விட்டது. இந்த உயிரை ஆன்மா என்று குறிப்பிடும், அணு என்று குறிப்பிடும், குருடன் என்று குறிப்பிடும், பசு என்று குறிப்பிடும். இன்னும் இந்த ஆன்மாக்களுக்கு சேதனன் என்றும் புற்களன் என்றும் சீவன் என்றும் இப்படி சொற்கள் வருகிறது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் உயிரினை பசு என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், பஸ் என்றால் பச் என்று சொல்லக்கூடிய வட சொல்லிலிருந்து வந்தது. பச் என்றால் பந்திக்கப்பட்டது, கட்டப்பட்டது, அதாவது சுதந்திரம் அற்றது என்ற பொருளிலே வருகிறது. அது எப்படி பந்திக்கப்பட்டிருக்கிறது? ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்று கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி? ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்றினால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆணவம், கண்மம், மாயை என்பதை நம்முடைய சித்தாந்த ஞானாசிரியர்களெல்லாம் பிரதிபந்தம், அனுபந்தம், சம்பந்தம் என்று குறிப்பிடுவார்கள். அதுக்கு விளக்கம் இன்னொரு சமயத்திலே நாம் சிந்திப்போம். எனவே இது மூன்று கட்டுகளை உடைய காரணத்தினாலே இது பசு என்று சொல்லப்படுகிறது. இந்த பசுவாகிய இந்த ஆன்மா எப்படி இருக்கிறது என்பதை இந்த இரண்டாவது அதிகாரத்தின் முன்னே கூறப்பட்டதற்கு மேற்கோளாக தேவார பாடல்களை உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் தொகுத்து தந்திருக்கின்றார்கள். இதிலே உயிர் அவை நிலை என்றால், உயிர் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அவை என்பது பன்மை தொகுதியை குறித்தது. எனவே பதி ஒருவன் உயிர்கள் பல, அதான் அவை என்று சொல்லினால் சுட்டி காட்டுகிறார். நிலை, அங்கே நிலை என்பது அவற்றினது இயல்பு, உயிர் எந்த நிலையிலே இருக்க வேண்டும் ஆனால் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். உயிர் அவை நிலை. எனவே முதல் அதிகாரத்திலே பதி முதுநிலை என்பது அங்கே இறைவன் ஒருவனே, ஏகம் சத்து விப்ரகாவதுதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்பே, அந்த ஒருவன் தான். ஆனால் உயிர்கள் எப்படி பல? அதைத்தான் திருமூல தேவனாயினார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் வியாகரத்தில் போட்டான். ஒருவனே தேவன் பதி, ஒன்றே குலமும், உயிர்கூட்டம் அனைத்தும் ஒன்று. இந்த உயிர்கூட்டம் என்பது எது? அங்கே ஓரறிவு படைத்த உயிர் முதல் பிரம்ம விஷ்ணுக்கள் உள்ள உயிர்கூட்டங்கள். எனவே அந்த உயிர்கூட்டங்கள் எண்ணற்றவை என்று அங்கே அழகாக இதிலே சொல்லி காட்டுகிறார். இதிலே இந்த உயிர்கள் தன்னை பற்றி நிலையினை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதை சிவபோகசாரத்திலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு ஆன்மா முதலில் தன்னை உணர்தல் வேண்டும். உணர்ந்தால்தான் தான் பந்திக்கப்பட்டதை உணரும், தலைவனையும் உணரும். அதைத்தான் சிவபோகசாரத்திலே தன்னை அறியார், தலைவந்தனை அறியார், முன்னை வினையின் முடிவு அறியார். ஆகினாலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். நாம் எப்படி இந்த உடம்பினை பெற்று வந்திருக்கிறோம்? இந்த உயிரவை நிலையிலே, அதாவது 16வது திருப்பாடலிலே நம்முடைய திருநாவுக்கரசி சுவாமிகளுடைய திருவாரூர் திருத்தாண்டகத்திலே உள்ள ஒரு பாடல், கருவாகி குழம்பியிருந்து கழித்து மூளை கல் நரம்பும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராறும் கடை போகாரால் மறுவாகி நின் அறியே மறவேன் அம்மான் மறித்து ஒருகால் பிறப்புண்டேல் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாடா திருத்தெங்கூராய் செம்பொன் ஏகமனே ஏகம்மனே திகை திட்டேனே. அழகாக சொன்னார். இதையெல்லாம் நம்முடைய நூல்களிலே போற்றி பகலுடையிலே நமக்கு உடம்பு எப்படி வருகிறது என்பதையெல்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறார். புல் நுனியிலே இருக்கின்ற பனித்துளி நீரை போல தாயின் வயிற்றுக்குள் சென்று அது எப்படியெல்லாம் வளர்ந்து வருகிறது என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். கருவாகி குழம்பி இருந்து கழித்து மூளை இதெல்லாம் அந்த கருவில் இருக்கிற அந்த உயிருக்கு கொடுக்கிறார். கருநரமும் வெள்ளெலும்பும் சேர்ந்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கி ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு, அதான் ரொம்ப முக்கியம். கருவிலே இருந்து தாயின் அந்த தாயின் வயிற்றிலிருந்து கீழே வருகின்றவரை சுவாமி காமலாக அமைகிறார். தாய் வயிற்றிலிருந்து குழந்தை வெளிப்பட்டதும் அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பினை அந்த தாய்க்கு கொடுப்பதற்காக ஒரு பாசத்தை கொடுத்து விடுகிறார். ஏன்னா போற்றுபவர்களே வரக்கூடிய செய்திகள் அப்படி வளர்க்கப்பட்டு ஒருங்கிடனால் வளர்க்கப்பட்ட உயிராரும் கடை போகாரார். அப்படியெல்லாம் சிரமப்பட்டு தாயினால் வளர்க்கப்பட்ட அந்த உடலிலே இருக்கின்ற உயிரும் ஒரு நாள் போய்விடுகிறதே. ஆனால் அப்படி எனக்கு இல்லாமல் மறுவாகி, மறுவாகின பொருந்தி எப்படி நின்னடியே மறவேன் அம்மா, உன் அடியினை நான் மறவாது இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். நின்னடியே மறவேன் அம்மா என்று வருகிறவல்லவா, அதுக்கு நம்முடைய கற்போ உபனிஷத்து என்ற ஒரு உபனிஷத்து இருக்கிறது. இந்த கற்போ உபனிஷத்தில் உள்ள ஒரு செய்தியில தாயினுடைய வயிற்றுக்குள் அந்த பனி நீர் போல் ஒரு தெளி நீர் சென்றதில் இருந்து குழந்தை வெளிப்படுகின்ற வரை கருவுக்குள் என்னென்ன நிகழ்கிறது என்பதை அன்றே கற்போபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஸ்கேல் எடுத்து பார்க்கும் கூட இவர்கள் சில செய்திகள் தவறாக போய்விடுகிறது. ஆனால் துல்லியமாக நம்முடைய கற்போபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கற்போபனிஷத்திலே உள்ள செய்தியை ஞானாசிரியர்கள் நிறைய பயன்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய நூல்களிலே சிவ தர்மோத்தரம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சர்வோக்த சந்தான ஆகமத்திலே சிவ தர்மோத்தரம் என்ற ஒரு பகுதி வருகிறது. அது சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரிஞான சம்பந்தர் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். பெரிய நூல் மரிஞான சம்பந்தர் என்பது சந்தான குரவர்களில் இருக்கிற மரிஞான சம்பந்தர் அன்று, சிதம்பரம் மரிஞான சம்பந்தர் என்று வேறொருவர் சைவ சம்பந்த நிறைய போன்ற நூல்களை செய்தவர். அதிலே வரக்கூடிய செய்தியையும் நம்முடைய கர்ப்போ வருஷத்தில் உள்ள செய்தியும் சொல்லப்படுகிறது. இந்த தாயின் வயிற்றிலே இந்த உயிரானது எப்படி அங்கே உருவாகி வெளியே வருகிறது என்றால், முதல் புல் நிலையிலே இருக்கின்ற அந்த பனித்துளி போர் முதலில் தாய் வயிற்றுக்குள் செல்கிறது. ஏழு நாளிலே திரவமாக அது அப்படியே இருக்கும். ஒரு பட்டம் கழிந்த உடனே லேசாக இருக ஆரம்பிக்கும். ஒரு மாதம் கழித்து லேசாக கடினத்தன்மை பெறும். இரண்டாவது மாதத்திலே தலை லேசாக பிரியும். மூன்றாவது மாதத்திலே கால் லேசாக பிரியும். நாலாவது மாதத்திலே வால் வயிறு இடுப்பு பிரியும். ஐந்தாவது மாதத்திலே முதுகு எலும்பு நன்றாக அங்கே உற்பத்தியாகி பிரியும். ஆறாவது மாதத்தில் தான் நாக்கு கண் செவி அங்கே ஜீவனுக்கு வருகிறது, அந்த உயிருக்கு வருகிறது. ஏழாவது மாதத்தில் தான் இந்த கருவுக்குள் கிடைந்த அந்த குழந்தை அசைகின்ற ஒரு தன்மையை கொடுக்கிறது. எட்டாவது மாதத்தில் அங்கம் பூர்த்தியாகிறது. ஒன்பதாவது மாதத்தில் பூர்த்தியானவர் அங்கம் பூர்த்தியான பின்பு சுவாமியானவர் அந்த ஒன்பதாவது மாதத்திலே இருக்கின்ற வயிற்றுக்குள் இருக்கின்ற குழந்தைக்கு இதுவரை நீ எத்தனை பிறப்பு எடுத்திருக்கின்றாய், இன்னும் எப்படியெல்லாம் பிறப்பெடுக்கப் போகின்றாய் என்ற உண்மையை சுவாமி அவருக்கு உணர்த்துகிறத அந்த குழந்தைக்கு உணர்த்துகிறது. அந்த குழந்தை அப்படியே என்ன செய்கிறது, ஆன்மா தன்னை உணர்ந்து அன்னை எத்தனை எத்தனை, அப்பன் எத்தனை எத்தனை, இன்னும் எத்தனை எத்தனை என்று அப்படியே அதை என்ன செய்கிறது. ஆகா, இனிமேல் நான் பிறப்பு என்ற ஒன்று எடுத்து விட்டால் நான் மாந்த பிறப்பு வந்து இப்படி உதித்து விட்ட உடனே ஒரு குருவினை அடைந்து முக்தி பேரை தேடுவேன், உன்னை அடைந்தே தீருவேன் என்று அந்த திருவடியை தியானம் செய்து கொண்டே இருக்குமா. திருவடியை தியானம் செய்து பிறந்த உடனேயே நாம் குருவினை தேடி முக்தி அடைதல் வேண்டும் என்று நினைத்த குழந்தை இந்த பூமியிலே விழுந்த உடனே மாயையில் அகப்பட்டு மறந்து விடுகிறது. எனவே இந்த ஆன்மாவானது மானிட பிறப்பு எடுத்தாலும் மறவாது இருக்கின்ற தன்மை வேண்டும். அதைத்தான் இந்த திருப்பாடலே மறுவாகி நின்னடியே மறவேனம்மான், நான் வந்து உன்னை மறவாது இருக்கின்ற ஒரு தன்மை வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் அப்பர் சுவாமிகள் இன்னொரு திருப்பாட்டிலே கருவுற்ற நாள் முதலாய் பாதமே காண்பதற்கு உரிகிற்று என்று இந்த பாடல் பின்னையும் வருகிறது. இதே போல் இதே கருத்தை தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகை உருத்திரியா காலத்தே உள்புகுந்து உளம் பண்ணி கருத்தீர்த்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டனர், நான் கருவிலே இருக்கின்றவரை என்னை நீ உணர்த்தி விட்டாய் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. மறுவாகி நின்னடியே மறவேன் அம்மா, மறித்து ஒரு கால் பிறப்பு உண்டே, நான் ஒருவேளை இந்த ஜென்மத்திலும் இடையவில்லை என சொன்னால் மறவாவண்ணம் இனிமேலாவது நான் மறவாது இருக்கும்படியாக இருக்கின்ற ஒரு பிறப்பினை கொடு
என்று அழகாக சொல்லி காட்டுகிறார்.
எனவே இந்த உயிரானது எதற்கு அஞ்ச வேண்டும்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை.
சரியா, அஞ்சுவது அஞ்சல் அறிவார்கள்.
ஒரு சைவனானவன் ஒரு பிறப்பு இறப்புக்கு அஞ்சுதல் வேண்டும். இந்த ஆன்மா பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது என்பது இது அழகாக உயிரை பற்றி செய்தி சொல்லி காட்டுறது. உயிரானது நிலையற்றது, அச்சு மாறி பிறந்து கொண்டே இருக்கிறது, இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அழகாக நம்முடைய உமாவிசாச்சாரியர் திருப்பாடலை நமக்கு தொகுத்து காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லது, யாரெல்லாம் இந்த பிறவி துன்பம் என்று ஒன்று இல்லை என நினைக்கிறார்களோ அவருடைய உறவை எனக்கு கொடுத்து விடாதே சுவாமி என்று திருவையார் கடவுராணத்தில் நிரம்பாடைய தேசிகர் சைவனுக்குரிய 16 இலக்கணங்களாக சொல்லி 16 வார்த்தை கேட்கிறார். அதில் கேட்கிறார், பிறவி தீது என பேதமை, தீது என பேதையர் தம் உறவு எனக்கு கொடுத்து விடாதே. ஆகையினாலே ஒரு சைவன் பிறப்பிற்கு அஞ்சுதல் வேண்டும், இந்த உயிர் பிறப்பு இறப்பிற்கு உட்பட்டது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருவடி பிழைத்தல் என்பது இருத்தல் கூடாது. காஞ்சிபுரத்திலே அம்பாள் தவமண்ணா சுவாமி என்ன வரம் வேண்டும்னு கேட்டார். 2 வரம் முக்கியமான வரத்தை கேட்டார். ஒன்று, நான் இந்த தலத்திலே இருந்து 32 தர்மங்களையும் இயற்ற வேண்டும், எனக்கு வரத்தை கொடு. மற்றொரு வரம், இந்த தலத்திலே உள்ளவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவம் அவனை பற்றுதல் கூடாது, ஒன்றே ஒன்றை தவிர. என்ன ஒன்றை தவிர? உன் திருவடியை மறந்த பாவம் இருக்கிற, அதை தவிர எந்த பாவம் பண்ணினாலும் அவர்களுக்கு அந்த பாவம் பற்றப்படாத. அந்த திருவடி பிழைத்தல் என்பது எவ்வளவு ஒரு குற்றம் என்பது அங்கே அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அதனால தான் காரைக்கால் அம்மையாரும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை என்று பிறக்குண்டே உள்ள என்று மறவா. ஆகையினாலேதான் அழகாக நம்முடைய சுவாமிகள் இந்த உயிரானது எப்பொழுதுமே மறத்தல் கூடாது, இறைவன் திருவடியை மறத்தல் கூடாது, பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை நமக்கு அழகாக இந்த மேற்கோள் பாடலே சிந்திக்க முடியாது செய்கிறார். இதெல்லாம் நம்முடைய கொடுக்கின்ற நாம் இறைவனுடைய கருணையினாலே இந்த அழகான ஒரு மாநில வடிவத்தை பெற்று வடிவத்தை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வடிவம் எப்படிப்பட்ட வடிவம் என்று நாம் இன்னும் நினைக்கவில்லை. ஒரு சைவனுக்கு வேண்டிய முதல் இலக்கணம் நிலையாமையை உணர்தல் வேண்டும். இந்த உடம்பு நிலையற்றது, இளமை நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, நாம் போகம் துய்த்து கொண்டிருக்கின்ற அவை எல்லாமே நிலைவற்றது. இந்த நிலையாமையை முதலில் உணர்தல் வேண்டும். அப்படி நிலையாமையை உணர்தல் வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உடலை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, இதை நிஜம் என நினைத்து கொண்டிருக்கின்றோமே, இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு என்பதை அழகாக அடுத்த திருப்பாடலே மேற்கோளாக சொல்லி காட்டுகிறார். அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு 4வது திருமுறை, திருமறைக்காடு. இந்த உடம்பு உன்னுடைய உடம்பு எப்பேற்பட்டது? ஒரு அழகான ஒரு ஓல குடிசை. அந்த ஓல குடிசை எப்படி குடிசை? பழங்குடில் என்றான் மணிவாசகர். இது ஓல குடிசை மாதிரி நிரந்தரம் இல்லை. இது எப்படி? 2 கால்களை நட்டு 2 கைகளை ஊடுகம்பாக வைத்து அங்கே பல கம்புகளை போன்று எலும்புகளை பாவி, மூங்கில் போல எலும்புகள் பாவி, இறைச்சி ஆகிய அந்த கூரையை போட்டு உதிரமாகிய சுவரை வைத்து அங்கே 2 வாசலை வைத்து விட்டார். வீடு 2 வாசலையா? வாய் ஒன்று, குதம் ஒன்று. இப்படித்தாப்பா அவன் உடம்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி? ஒரு குடிசை போல் இருக்கிறது. குடிசை என்பது தற்காலிக தங்குமிடம்தான், அதான் பழங்குடில் என்று மணிவாசர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த உடம்பு எப்படி கொடுத்திருக்கிறது, எப்படி அமைந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல், கால் கொடுத்து இருகை ஏற்றி களி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோர் படித்து உதிர நீரால் சுவன் சுவரெடுத்து 2 வாசல் ஏழை உடைத்த அமைத்து 7 சாலே கம்பண்ணி, 7 பலகணிகளை வைத்திருக்கிறார். மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே. இது எப்படி நம்மளை அனுப்பிச்சிருக்காரு? இந்த உடம்பினை நமக்கு அனுப்பியிருக்கின்ற இந்த நேரத்திலே அவர் அப்படியே நமக்கு மயக்க உணர்வையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஏன் மாயையிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றோம்? எனவே இந்த மயக்க உணர்விலே நாம் அகப்பட்டு இருக்கின்றோம். மால் கொடுத்து ஆவி வைத்தார் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக
இந்த உடம்பு எப்படி மாயாகாரிய பொருள் என்பதை அழகாக சொல்லி காட்டுறார். உடம்பு நிலையற்றது. இந்த உடம்பு தூங்கி நிறைக்கின்ற இன்பங்கள், அனுபவிக்க வேண்டிய போகங்கள், அதுவும் மாயாகாரியம். எனவே எல்லாம் மாயை என்று நினைத்து விட்டால் இந்த உடம்பை வெறுப்பான், இந்த மாயையால் கிடைக்கின்ற போகங்களை வெறுப்பான். ஆகையினாலே ஒருவனுக்கு எப்படி எந்த பக்குவம் வர வேண்டும்? குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் சுக்கநாதர் என்பாலும் என்று சொன்னார், இறைவனை அடைவதற்கு முதலிலே என்ன தகுதி இருக்கணுமா? இந்த உலகை பார்க்கின்ற பொழுது, இந்த போகங்களை பார்க்கின்ற பொழுது, நம்ம வீட்டில் நம் இல்லத்துக்குள்ளே அழகாக ஒரு கேசரி என்று ஒரு பதார்த்தம் இருக்கிறது. அதை பார்த்தவுடனே அதை சுவைக்க வேண்டும் என்று வரும். அதே கேசரியை ஒருவன் தின்று அங்கே வாங்கி எடுத்திருந்தால் அதை பார்த்து அருவருப்போம். எனவே உயர்ந்த பொருள் போல் தெரிந்தாலும் அது வாங்கி எடுத்த காரணத்தினால் அதை வெறுப்பதை போல பிரபஞ்சத்தை ஒருவன் வெறுத்தல் வேண்டும், இந்த போகத்தை வெறுத்தல் வேண்டும். அதைத்தான் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் காண்ற சோராய் உலகம் காணவில்லை. காண்றன்னா அங்கே கக்கிய உமிழ்ந்த. காண்ற சோராய் உலகம் காணவில்லை, இன்ப வெள்ளத்து ஊன்றி அடியேன் உறங்கவில்லை. என்னுடைய பேரின்பத்துக்கு இன்னும் நான் செல்லவில்லை. ஏன்ற இருள் சகல நீங்கவில்லை, இதனால நீ சகல நிலையிலிருந்து நீங்க போறதில்லை. ஏழை ஏற்கு உந்தன் அருள் உருமோ சொக்கநாதா. ஆகையினாலே நாம் எல்லாம் கிடைத்திருக்கிய இந்த மானுட பிறப்பை பெற்று மாய் மயக்க உணர்வோடு இருக்கின்றோம். இந்த மாயையிலிருந்து நாம் தெளிதல் வேண்டும், அந்த மயக்கத்தில் இருந்து நீங்குதல் வேண்டும். கேவலத்தில் இருந்து சகல நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இந்த சகல நிலைக்கு அப்புறம் சுத்த நிலை என்ற ஒன்று இருக்கிறது, அங்கே செல்லுதல் வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அது அல்லாது மாயையிலே அகப்பட்டு இருக்கின்றாய் என்பதை அழகாக சொல்லி காட்டுறார். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரணும், இறைவன் ஏன் படைத்து நம்மளை மாயையிலே அமுக்கு நான் நேரடியாக முக்தி கொடுத்துட்டாங்க? முக்தி கொடுக்கறதுனா அவர் விருப்பம். குழந்தைக்கு வந்து அறுவகை சுவையோடு உணவு படைக்க வேண்டும் என்றுதான் தாய் நினைக்கிறாள். அந்த குழந்தைக்கு ஜுரம் இருக்கு, காய்ச்சல் அடிக்க அன்னப்பருக்கு வாய்க்குள்ளே சென்று விட்டால் காய்ச்சல் அதிகமாயிருமே. அப்போ நோயற்ற குழந்தைக்கு தனியாக அழைத்து அவனுக்கு கல்வி வைத்து குணப்படுத்தி அதற்கு பின்பு அவனுக்கு இன்னொரு நாள் இருந்து படைப்பான். இதே போல தாயும் தந்தையுமாயிருக்கின்ற நம்முடைய பெருமான் இந்த உயிர்களுக்கு ஆணவமாகிய நோய் பற்றி இருக்கிறது என்று ஆணவமாகிய அந்த மலத்தினை நீக்க மாய மலத்தில் அமிழ்த்துகிறார். ஆணவ மலமே ஒரு மலம் என்று இருக்கின்ற போது மாய மலத்திலே அமைத்தினால் இது இன்னொரு மலம் அல்லவா என்று கேட்க தோணும். அது அப்படி அல்ல. இந்த ஆணவ மலம் என்பது என்ன என்று அங்கே அழகாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆணவ மலம் என சொல்லக்கூடியது மலம், மாய மலம் என சொல்லக்கூடியது ஆணவ மலத்தை துடைக்க பயன்படுகின்ற மருந்து. ஆணவ மலத்தை துடைக்க பயன்படுத்துகின்ற மருந்து. இன்னும் சொன்னா இது எப்படின்னு சொன்னா, நம்முடைய ஒரு காலத்துல வண்ணான் என்று ஒருவர் உண்டு. ஒருவர் எண்ணெய்னா தன்னுடைய வெள்ளை வேஷ்டியில எண்ணெய் சிந்தி விட்டதுன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கிறார். இந்த எண்ணெய் மக்கு இருக்கிறது, அந்த எண்ணெய் மக்கு அழுக்கு எடுப்பதற்காக இந்த வண்ணான் என்ன செய்வான், ஓர்மண் என்று சொல்லக்கூடிய அழுக்கு நீரிலே முதல்ல ஊற்றி எடுப்பான். ஏற்கனவே வேஷ்டி வந்து எண்ணெய் மக்கு இருக்கு, நிறம் நம்மளா இருக்கு, இது ஒவ்வொரு மண் என்ன நிறம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அழுக்குள்ள ஒரு படமே ஒவ்வொரு மணி ஏன் சேர்க்கப்படுகிறது, அதுதான் என்ன செய்யும், அந்த எண்ணெய் மக்கள் நீக்கும். அதற்கு பின்பு நீரிலே துவைத்த பின்பு அந்த ஒவ்வொரு மண்ணும் போயிடும். ஒவ்வொரு மண் போகின்ற பொழுது அந்த எண்ணெய் மக்கள் அழுக்கும் போயிடும். இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம். இந்த உண்மையை தான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் லேசாக சொல்லப்படும். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இதில் அவர் ஆடைகளை ஒழித்து கொடுக்கிறார், ஒழித்து கொடுக்கிறான்னு என்ன பொருள்? அங்கே உயிராகிய புடவையிலே ஆணவமாகிய ஒரு மக்கு இருக்கிறது, அதை மாயையாகிய ஓர் மண்ணிலேயே முக்கி ஞான நீரிலே முக்கி துவைக்க, ஞான நீரிலே முக்கி அங்கே எடுத்த பின்பு ஓர் மண்ணும் போகிறது, எண்ணெய் மிஷின் போவதைப் போல முதலில் மாய மனம் கழிந்து ஆணவ மனம் வழிகட்டு விடும். ஆகையினாலே இந்த மாயைக்கிலிருந்து, மாயை என்பது உயிரை துடைப்பதற்காக எண்ணெய் சேர்க்கப்பட்டது. அதனால் இந்த மாயையிலே நாம் மயங்கி விடக்கூடாது.